சாண்டில்யன் அவர்களின் யவனராணி. இரண்டாம் பாகமான யவனராணியின் 62 அத்தியாயம். இளம் சழியன் மதிப்பு 6 மாதங்கள். மனித சரித்திரத்தில் அந்த காலப்பகுதி கண்ணுக்கு சிறிதும் புலப்படாத மிகச் சிறு புள்ளி. ஆனால் தனி மனிதன் வாழ்வில் அது பெரும் பகுதி. அதுவும் வாழ்வின் சோதனைகளில் ஈடுபட்டு சுழலும் மனித இதயங்களுக்கு அது மாபெரும் யுகம். அத்தகைய ஒரு யுகத்தையே தாண்டி கொண்டிருந்தாள் பூவழகி அந்த 6 மாதங்களில். எல்லைப்புற மாளிகையில் இளம் சொழியனை நினைத்து அவளது கண்களில் இருந்து உருண்டோடி சாளரத்தை நினைத்த அந்த 6 கண்ணீர் துளிகளும் புறம்பே தெரிந்த சோகத் துளிகள். அவற்றை மறைக்க அவள் எத்தனையோ முயன்றும் முடியாமற் போகவே அள்ளியும் இன்பவள்ளியும் அவற்றை காணவே செய்தனர். ஆனால் அடுத்த 6 மாதங்களில் அவள் இதயம் சிந்திய இரத்த துளிகளை யார் கண்டார்? மனிதர் யாரும் காணவில்லை என்பது நிச்சயம். ஆனால் ஆண்டவன் கண்டுதான் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கருப்பு கரசியின் புற கண்ணீரும் அகக்கண்ணீரும் எத்தனை கவசங்களாக மாறி தமிழகத்திலிருந்து திடீரென்று மறைந்துவிட்ட இளம் சழியனை காத்து நின்றன. அந்த 6 மாதங்களில் நிகழ்ந்த பல அற்புதங்களுக்கு ஹிப்பாலஸ் இளம் சழியனின் இணையற்ற புத்தி கூர்மையையும் வீரத்தையுமே காரணமாக நினைத்தான். அவர் நினைத்ததில் தவறில்லை. புறக்கண்ணுக்கும் மனித சிந்தைக்கும் எட்டியதைத்தான் அவர் நினைத்தார். ஆனால் மனித சிந்தைக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி, கற்புக்கரசியின் கண்ணீரால் வகுக்கப்பட்ட இணையற்ற பெரும் கவசம் இளம் சழியனை காத்து நின்றதை அவன் எப்படி அறிவான்? அறிந்தாலும் அதை அவன் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? தன் கண் எதிரே இளம் சழியன் செய்த வீர செயல்களை மற்றொருவரின் செயல் என்று எப்படி ஊகிக்க முடியும்? இதில் மனித சக்தியோ யுக்தியோ சம்பந்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது மட்டும் தான் காரியங்களை சாதிக்கிறது என்று நினைப்பதில் தான் பிசகு இருக்கிறது. அந்த பிசகை மட்டும் இளம் சழியன் செய்யவில்லை. எத்தனையோ போராடியும் பலன் இல்லாமல் கொள்ளை தலைவனிடம் சிக்கிக்கொண்ட இளம் சழியன் ஆண்டவனின் திருவிளையாடலைத்தான் எண்ண முற்பட்டான். இளம் சழியன் விதி என்று ஒன்று உண்டு என்பதை நம்பியவன் அல்ல. ஆனால் ஆண்டவன் ஒருவன் உண்டு என்பதை மட்டும் திடமாக நம்பினான். விதி என்ற பெயரால் மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாது சோர்விழந்து கிடப்பதைத்தான் வெறுத்தானே தவிர, எல்லாம் மனித சக்தியால் தான் நடக்கிறது என்ற நாத்திக வழியில் வந்தவன் அல்ல. ஆத்திகத்தில் மனிதன் செயலுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. முயற்சி அவசியம், அதை புறக்கணிப்பது கடமை தவறுவதாகும் என்ற கொள்கைகளில் வளர்ந்தவன். ஆகையால் ஆண்டவன் நினைப்போடு சுய முயற்சியிலும் என்றும் நம்பிக்கை உள்ளவன். அந்த நம்பிக்கையையோ ஆண்டவனிடம் உள்ள பற்றுதலையோ சிறிதும் விடாமலே கொள்ளை கப்பலில் பயணம் செய்த இளம் சழியன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். கொள்ளை தலைவன் கப்பல் மிகப்பெரியதாகவும் ஒரு பக்கத்துக்கு சுமார் 30 துடுப்புகளை உடையதாகவும் இருந்ததால் கொள்ளைக்காரர்களுக்கு மட்டுமன்றி அடிமை கப்பலில் இருந்து பிடிபட்டவர்களுக்கும் இடம் மிக தாராளமாக இருந்தபடியால் யாரும் நெருக்கி அடிக்காமல் மிக தாராளமாக உட்கார முடிந்ததையும், உட்கார்ந்தவர்களை அந்தந்த இடத்திலே பிணைத்து போடுவதற்காக பல இரும்பு வளையங்களும் சங்கிலிகளும் உள்ள தலைகள் ஏற்கனவே கப்பலில் அமைக்கப்பட்டிருந்ததையும் கவனித்த இளம் சழியன் அந்த கப்பல் கிரேக்கர்கள் உடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். அது கிரேக்கர்கள் கப்பலானால் கொள்ளைக்காரர்கள் கிரேக்கர்களிடமிருந்து அதை கைப்பற்றி இருக்க வேண்டும் என்றும், அப்படியானால் அது யவனர் இருக்குமிடம் போக முடியாது என்ற முடிவுக்கு வந்தார். யவனர்கள் இருக்கும் இடங்களுக்கு போகவில்லை என்றால் மரக்கலம் எதற்காக வடமேற்கு திசையில் ஓடுகிறது? கொள்ளைக்காரனை பார்த்தால் அரேபியனாக தெரிகிறது. ஒருவேளை இன்னும் 3 நாள் பயணத்துக்கு பிறகு திசையை திருப்பிக் கொள்வானா என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டார். தவிர கொள்ளைக்காரர்கள் தலைவன் தன்னை பிடித்ததும் தன் பெயரை கேட்டதும் பிறகு தன்னால் 20,000 பொற்காசுகள் கிடைக்கும் என்று மற்றவர்கள் முன்னிலையில் கூறியதையும் சிறை பிடித்த பின்பும் தனக்கு மட்டும் ஓரளவு சுதந்திரம் அளித்ததையும் எண்ணி பார்த்து அவற்றுக்கு எல்லாம் ஏதும் காரணம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான் சோழர் படையின் உப தலைவன். இப்படி பலவிதமாக யோசித்து சுதந்திரம் ஓரளவு இருந்த போதிலும் அடிமைகளோடு அடிமையாய் உட்கார்ந்திருந்த இளம் சழியனை நோக்கி மரக்கலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து வந்த ஹிப்பாலஸ்,
அப்பாடா
என்று ஆயாசத்தோடு அவன் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஹிப்பாலஸை ஏறிட்டு நோக்கிய இளம் சழியன் தங்கள் இருவரும் சுரைப்பட்ட அந்த முதல் 3 நாட்களில் ஹிப்பாலஸிற்கு ஏற்பட்ட துர்பாக்கியமான நிலைமையை நினைத்து பெருமூச்சு எறிந்தார். இளம் சழியன் ஒருவனைத் தவிர அடிமை கப்பலில் இருந்து பிடிபட்ட மற்ற எல்லோருக்கும் பலவித அலுவல்களை கொடுத்திருந்த கொள்ளை தலைவன் கூடிய வரையில் கடுமையாக வேலை வாங்கினார். ஹிப்பாலஸின் உயரத்தையும் உடல் உறுதியையும் கவனித்த கொள்ளை தலைவன் அவனுக்கு துடுப்பு தள்ளும் பணிக்கு நியமித்திருந்தான். ஆகையால் ஹிப்பாலஸின் உரமான கைகள் அந்த 3 நாட்களில் பெரும் சோர்வை அடைந்திருந்தன. மிகவும் சோர்வு ஏற்பட்டு மனிதன் மயக்கமுறும் நிலைக்கு வந்த பிறகு இருமுறை அவன் முகத்தில் தண்ணீர் அடித்து அதிலும் பயனில்லாத சமயத்திலே ஓய்வு என்பது அளிக்கப்பட்டதால் குற்றுயிரும் கொலை உயிருமாக தளத்துக்கு வந்த ஹிப்பாலஸ் ஆயாசு பெருமூச்சு விட்டுதான்றி இளம் சழியனுக்கு எதிரில் படுக்கவும் செய்தான். அப்படி அவன் படுத்த போதும் இளம் சழியன் அவனை கவனிக்காமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து கிடப்பதைக் கண்ட ஹிப்பாலஸ்,
என்ன யோசிக்கிறீர்கள்
என்று ஆயாச பெருமூச்சுக்கு இடையில் சற்று எரிச்சலோடு வினவவும் செய்தான். இந்த மரக்கலத்தையும் இது போகும் திசையையும் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஹிப்பாலஸ் என்றான் இளம் சழியன்.
இதில் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே
என்று மீண்டும் கேட்டான் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸின் வார்த்தைகளை கேட்ட இளம் சழியனின் இதழ்களில் இளநகை படர்ந்தது. சிறிது நேரத்திற்கு எல்லாம் அது பெருநகையாகவும் ஒலித்தது. அத்தனை அபாய நிலையிலும் சோழர் படை உபத்தலைவன் நகைப்பதைக் கண்டு ஓரளவு வெகுண்ட ஹிப்பாலஸ்,
நகைப்பதற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே
என்று வினவினார். நீ அழைக்கும் முறையில் இருக்கிறது ஹிப்பாலஸ்.
நான் அழைக்கும் முறையில் தவறென்ன இருக்கிறது?
என்னை படைத்தலைவரே என்று அழைக்கின்றாயே?
ஆமாம் அழைக்கின்றேன்.
படை எங்கிருக்கிறது? இதை சுட்டிக்காட்டி மீண்டும் சிரித்தான் இளம் சழியன். ஹிப்பாலஸ் நகைக்கவில்லை. ஏன் புன் சிரிப்பு கூட கொள்ளவில்லை. மெல்ல எழுந்து உட்கார்ந்து இளம் சழியனை நோக்கிவிட்டு சொன்னான்,
ஹிப்பாலஸ் என்று ஒருவன் இன்னும் இருக்கிறான் பிரபோ
என்று. தனிமரம் தோப்பாகுமா ஹிப்பாலஸ்? தனி மனிதன் படையாக முடியுமா என்று கேட்டான் இளம் சழியன் ஹிப்பாலஸின் பேச்சின் பொருளை கிரகித்துக் கொண்டு. ஹிப்பாலஸ் சுற்றிலும் பறந்து கிடந்த கடற்பரப்பை பார்த்தான். பிறகு இளம் சழியனை நோக்கி,
பிரபோ இதோ இந்த அகற்ற நீர்ப்பரப்பின் சாட்சியாக சொல்கின்றேன். ஹிப்பாலஸ் ஒருவன் இருக்கும் வரையில் நீங்கள் படைத்தலைவர் தான். தவிர நான் தமிழகம் திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் நீங்கள் தமிழகம் திரும்புவது நிச்சயம். மீண்டும் நமது படைகளுக்கு தலைவராவதும் நிச்சயம்
என்றான். அதுவரை ஏதேதோ யோசனையில் ஆழ்ந்து கிடந்ததால் சலித்து கிடந்த இளம் சழியனின் புத்தி,
நீங்கள் தமிழகம் திரும்புவது நிச்சயம்
என்று ஹிப்பாலஸ் சொன்ன மாத்திரத்தில் யோசனை தூக்கத்திலிருந்து முழு விழிப்பு விழித்தது. அந்த விழிப்பினால் ஏற்பட்ட மகிழ்ச்சி குரலிலும் துணிக்க கேட்டான் இளம் சழியன்,
ஹிப்பாலஸ் இதென்ன ஊகமா அல்லது விதியில் கிரேக்கர்களுக்கு உள்ள நம்பிக்கையா என்று.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.